ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்ம உருவில் அத்தியாயம் 7, பூர்ணத்தின் ஞானம், பதம் 13. ஓம் நம பகவதே வாசுதேவாய, ஓம் நம பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. த்ரிவிகுணமயீ பாவை ஈபை சர்வமிதம் ஜகன் மோஹிதம் நாபிஜானாதி மாமீபயீ பரமவ்யஜம். த்ரிவிகுணமயீ பாவை ஈபை சர்வமிதம் ஜகன் மோஹிதம் நாபிஜானாதி மாமீபயீ பரமவ்யஜம். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் தேவத்ருவாச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபகாச்சாரியர் ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாத கி ஜெய். சத்வம் ரஜஸ் தமஸ் என்னும் மூவகை குணங்களின் மயங்கியிருப்பதால் குணங்களுக்கு அப்பாற்பற்ற அழிவற்ற என்னை முழு உலகமும் அறியாது. ஓம் அஜானதிமிரந்தஸ்யாஞ்ஞானஞ்சனசலாகயா சக்ஷுரன்மிலீதம் யேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹம். நமாவோ விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்தம் ஸ்வாமின்இதி நாமினே நமஸ்தே சரஸ்வதி தேவை கௌரவாணி பிரச்சாரிணிம் நிர்விசேஷா சூன்யவாதி பாஷாத் தேசதாரணிம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. இப்போ அத்தியாயம் 7, பூர்ணத்தின் ஞானம், பதம் 13 இருக்கும். சாதாரணமாக வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னா, எந்தளவுக்கு சாதுக்களுடைய சங்கங்கள் வைத்துக் கொள்கின்றோமோ அந்தளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை வந்து மங்களமாகும். ஒரு அழகான ஒரு சரித்திரம். நாரத முனிவர் ஒரு நாள் அம்பரீஷர் மகாராஜரை சந்திக்க சென்றார். அம்பரீஷர் மகாராஜரை பார்த்தீங்க அப்படின்னா, அவர் மிகவும் தூய்மையான கிருஷ்ண பக்தர். அழகாக கிருஷ்ண பக்தியை செய்து கொண்டு வந்து கொண்டே இருந்தார். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, அம்பரீஷர் மகாராஜருடைய சகோதரர் அம்பரீஷர் மகாராஜர் எந்த அளவுக்கு தூய்மையாக பக்தி செய்து கொண்டிருக்கிறாரோ அதற்கு அப்படியே எதிர்மறை. அவருக்கும் பக்திக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே கிடையாது. ஏகப்பட்ட பாவங்களை அவர் செய்திருக்கின்றார். அம்பரீஷர் மகாராஜரை எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்தும் அவர் பக்தி பாதையில் கொண்டு வர முடியவில்லை. அப்படி இருக்கும் பொழுது நாரதர்கிட்ட வந்து ஒரு தடவை சொல்கின்றார், என்னோடய சகோதரருக்கு நீங்கள் கிருஷ்ண பக்தியை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது நாரதருக்கோ விருப்பம் இல்லை. இருந்தாலும் அம்பரீஷர் மகாராஜர் சொல்வதனால அவருடைய சகோதரரை போய் பார்க்கின்றார். நாரதர் அப்படின்னாலே சில பேர் கலகப்பிரியா நாரதர் அப்படின்னு சொல்லுவார்கள். ஆனால் நாரதர் அப்படிங்கிற சப்தத்துக்கு என்ன பொருள் அப்படின்னா, யார் ஒருவர் நாராயணரை கொடுப்பாரோ அவருக்கு பெயர் தான் நாரதர் என்று பொருள். நாரதர் இல்லாத சரித்திரமே வந்து பகவானுடைய சரித்திரங்கள் கிடையவே கிடையாது. நாரதர் வந்து கிருஷ்ணருடைய அவதாரம் என்றே சொல்லப்படுகின்றது. பக்தியை பிரச்சாரம் செய்வதற்காண்டே நாரதராக பகவான் அவதாரம் செய்திருக்கின்றார். அந்த அளவுக்கு வந்து மகத்துவம் வாய்ந்தவர் நாரதர். அப்படி அம்பரீஷர் மகாராஜருடைய சகோதரரை போயிட்டு பார்க்கின்றார். அப்படி பார்க்கும் பொழுது அம்பரீஷ் மகாராஜருடைய சகோதரர் இவரை வரவேற்கின்றார். வரவேற்றதுக்கப்புறம் நாரதரை வந்து பக்தியை சொல்லலாம், பக்தியை பற்றி பேசலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது இவர் உடனே வந்து பக்தியிலெல்லாம் வந்து எனக்கு விருப்பம் கிடையாது அப்படின்னு சொல்லிவிடுகின்றார். ஏசாம் துவந்த கதம் பாபம் ஜனனாம் புண்ண கர்மனாம். ஏன் அப்படின்னா, பகவான் சொல்லுகின்றார், யாரெல்லாம் வந்து அவர்களுடைய பாவம் மூட்டைகள் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அவர்கள் பக்தி பாதையில் வருவது மிகவும் துர்லபம் அப்படின்னு சொல்கின்றார். அதுபோல் இங்கே நாரதர் என்ன பண்ணுறார், இவர் அம்பரீஷ் மகாராஜரோட சகோதரரோ எனக்கு அதெல்லாம் விருப்பம் கிடையாது, ஏன் அப்படின்னா பெரிய அசுரனாக வந்து அசுரர் போல் இருந்து இருக்கின்றார். அப்போ இவர் நாரதர் வந்து ஒரே ஒரு கேள்வியை மட்டும் கேட்க சொல்லிவிட்டு சென்று விடுகின்றார். நீ வந்து இறந்து போனதுக்கப்புறம் யமராஜரை சந்தித்தினால் ஒரே ஒரு கேள்வியை மட்டும் அவரிடம் கேள் அப்படின்னு சொல்லிவிட்டு சென்று விடுகின்றார். என்ன கேள்வி அப்படின்னா, சாதுக்களுடன் சங்கம் வைத்துக் கொள்வதின் பலன் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியை மட்டும் நீ கேளு அப்படின்னு சொல்லிட்டு நாரதர் அங்கேருந்து ஓடிவிடுகிறார். அப்படி ஓடிவிடும் பொழுது அப்போ என்ன பண்ணுறார், அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து அம்பரீஷ் மகாராஜருடைய சகோதரர் மரணமடைய யமதூதர்கள் வந்து யமபட்டணத்துக்கு அழைத்து செல்கின்றார்கள். அப்படி அழைத்து செல்ல சென்று போனவுடனும் அங்கே வந்து கணக்கு வழக்கெல்லாம் எடுத்து பார்க்கின்றார்கள். இவர் ஏகப்பட்ட பாவத்தை செய்திருக்கிறார். அப்போ இந்த கேள்வியை யமராஜரிடம் கேட்கின்றார். சாது சங்கத்தின் பலன் என்ன அப்படின்னு அவர் கேள்விகளை கேட்க யமராஜருக்கு ஆச்சரியம். என்ன இந்த மாதிரியான கேள்விகளை கேட்கின்றாயே, நானே வந்து இந்த நரகப்பட்டணத்தில் இருக்கிற ஆத்மாக்கள் எல்லாமே வந்து பாவப்பட்ட ஆத்மாக்கள் இங்கே வருகிறார்கள், அவர்களுடன் தான் நான் வந்து அலைமோதி கொண்டிருக்கிறேன் ஒழிஞ்சு சாதுக்கள் இங்கே வருவதில்லை, சாதுக்களுடைய சங்கத்தின் மகிமை எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிவிட அப்போ யமராஜர் இந்த பாவப்பட்ட ஆத்மாவை கூட்டிக் கொண்டு பிரம்மதேவரிடம் செல்கின்றார். அப்படி பிரம்மதேவரிடம் சென்று இந்த கேள்விகளை கேட்கின்றார். அப்போ பிரம்மதேவரும் சொல்கின்றார், நானோ படைத்தல் தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன், சாதுக்களுடைய சங்கத்தினுடைய பலன்கள் எனக்கும் தெரியாது, வாருங்கள் சிவபெருமானிடம் செல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மா யமராஜர் அந்த பாவப்பட்ட ஆத்மா எல்லாருக்கும் மூன்று பேர் வந்து சிவபெருமானிடம் போய் கேட்கும் பொழுது சிவபெருமானும் சொல்கின்றார், நான் வந்து அழிக்கும் தொழிலில் ஈடுபட்டிருக்கின்றேன், எனக்கு சாதுக்களுடைய சங்கத்தின் மகிமை பலன்கள் எனக்கு தெரியாது, வாருங்கள் நாராயணனிடம் செல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் பிரம்மதேவர் யமராஜர் அதுக்கப்புறம் இந்த பாவப்பட்ட ஆத்மா நான்கு பேரும் இந்த வைகுண்ட லோகமான வந்து நாராயணர் எங்கே இருக்கார் அங்கே செல்ல அங்கே போய் கேட்கிறார்கள் இந்த கேள்வியை. அப்போ வந்து நாராயணர் சிரித்து கொண்டே பதில் சொல்கின்றார், சாதுக்களுடைய சங்கத்தினுடைய பலன் என்ன அப்படின்னா நீங்கள் நாலு பேர் இங்கே வந்திருக்கிறீர்களே அதுதான் பலன் அப்படின்னு வந்து சொல்கின்றார். சாதுக்களுடன் யார் யாரெல்லாம் சங்கம் வைத்துக் கொள்கிறார்களோ வந்து பகவான் சிரித்து கொண்டே சொல்கின்றார், இந்த பாவப்பட்ட ஆத்மா சாதுக்களுடைய சங்கம் வைத்து இருந்ததுனால வைகுண்டத்தை அடைந்திருக்கிறான், இதுதான் பலன் அப்படின்ட்டு நாராயணர் சொல்ல எல்லோரும் புரிந்து கொண்டு விட்டனர். எல்லாருக்குமே வந்து புரிந்து கொண்டு நாராயணன் சொல்கின்றார், இந்த ஆத்மா வந்து வைகுண்டத்தை அடைந்து விட்டான், அவன் வந்து இங்கேயே இருக்கட்டும், நீங்கள் எல்லோரும் சென்று உங்களுடைய கடமைகளை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் வந்து அனுப்பி வைத்து விடுகிறார். இதிலிருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா சாதுக்களுடைய சங்கம் மிக 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 முக்கியம், மங்களத்தை ஏற்படுத்தும், மங்களத்தை ஏற்படுத்தும். என்றைக்கே ஒரு நாள் ஒரு சாதுக்களுடைய தரிசனம் ஒரே ஒரு நொடி பொழுது நம்ம தரிசனம் செய்தாலும் சாதுக்களுடன் அந்த பலன் எவ்வளோ அப்படின்னா வந்து அதை வந்து அளக்கவே முடியாது, அந்த அளவுக்கு பயங்கரமான பலன் வந்து கொடுக்கும். பார்த்தீங்க அப்படின்னா ஹரே கிருஷ்ணா இயக்கத்துலேயும் ஸ்ரீல பிரபுபாதரை வந்து சில பேர் வந்து காரில் ஸ்ரீல பிரபுபாதர் போயிட்டு இருக்கும்போது சில பேர் பார்த்துருப்பார்கள், சில பேர் வந்து ஹரே கிருஷ்ணா சொல்லிட்டு நமஸ்கரித்திருப்பார்கள் அவ்வளோதான். அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து பரமா கிருஷ்ண பக்தர்களாக வந்து இருக்கிறார்கள். அதுபோல் பார்த்தோம் அப்படின்னா சாதுக்களுடைய சங்கம் வந்து மிக 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 வந்து முக்கியம். அதனால தான் வந்து சைத்தன்ய சரிதாமிரத்தில் சொல்லப்படுகின்றது, லவமாத்திர சாது சங்க சர்வ சித்தி ஹோய, நம்ம வந்து கொஞ்சமாக ஒரு நொடி பொழுது சாதுக்களுடைய சங்கம் வைத்திருந்தாலே வந்து போரும் நம்மளுடைய வாழ்க்கை மங்களத்தை ஏற்படுத்தும். அதனால் வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து எந்த அளவுக்கு கிருஷ்ண பக்தர்களிடம் சாதுக்களிடம் சங்கம் வைத்து கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு வந்து வைத்து கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னா சாதுக்களிடம் சங்கம் வைத்திருந்தோம் அப்படின்னா நம்மளோட புத்தியில் கெட்ட எண்ணங்கள் வரவே வராது. அதே வந்து சாதுக்களிடம் இல்லை அப்படின்னா நம்மளோட ஏகப்பட்ட கெட்ட புத்தி தான் வந்து வரும ஒழிஞ்சு, அதே சாதுக்களோட சங்கம் வைத்திருந்தோம் அப்படின்னா நம்மளோட புத்தி நல்ல அருமையாக வேலை செய்யும், எந்த விதமான கெட்ட எண்ணங்களும் வந்து வரவே வந்து வராது. ஹரே கிருஷ்ணா. பகவான் 7.13 என்ன சொல்கின்றார் அப்படின்னா, இந்த உலகத்தில் மனிதர்கள் என்னை பார்க்க முடியாது அப்படின்னு வந்து சொல்கின்றார். ஏன் பார்க்க முடியாது அப்படின்னா இவர்கள் இந்த முக்குணங்களால் கட்டுப்பட்டு இருக்கின்றவர்கள். ஏன் அவர்களால் இந்த மனிதர்களால் என்னை ஏன் பார்க்க முடியவில்லை அப்படின்னா பகவான் இங்கே பதில் சொல்கின்றார், இந்த மூணு குணங்கள் சத்வம் ரஜஸ் தமஸ், இந்த மூணு குணங்கள் என்ன பண்ணுகின்றது அப்படின்னா பகவானை மறைத்து விடுகிறது, பகவானை வந்து மறைத்து விடுகிறது. எந்த அளவுக்கு அறியாமை அப்படிங்கிற இந்த முக்குணங்கள் மறைக்கிறதோ அந்த அளவுக்கு பகவானை பார்க்க முடியாது. அதிகப்படியான அறியாமை நம்மளோட கண்ணை மறைத்து விட்டது அப்படின்னா நம்ம பகவானை வந்து பார்க்கவே முடியாது. கொஞ்சமா மறைத்து இருந்துச்சு அப்படின்னா நம்ம பகவானை புரிந்து கொள்ளலாம் குறைந்தபட்சம். அதிகப்படியான வந்து இந்த மாய சக்தி இந்த முக்குணங்கள் வந்து மறைக்கப்பட்டு விட்டது அப்படின்னா பகவானை புரிந்து கொள்ள முடியாது, பகவானை தரிசனம் செய்யவும் வந்து முடியாது. அதாவது இப்போ நம்ம இருக்கோம், யாருன்னா வந்து நம்ம இல்லைன்னா நம்மளே வந்து கண்ணை மூடிக்கிட்டோம் அப்படின்னா எதையுமே பார்க்க முடியாது. நம்ம வந்து கண்ணை மூடிக்கிட்டோம் அப்படின்னா எதையும் பார்க்க முடியாது. நம்ம கண்ணை முடியல, வேறு யாருன்னா வந்து நம்ம கண்ணை வந்து விளையாடுவார்கள் இந்த சிறு குழந்தைகள்லாம். அதுபோல் யாருன்னா வந்து நம்மளோட கண்ணை பொத்திக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, மூடிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்பயும் நம்மளால வந்து பார்க்க முடியாது. சில பேர் வந்து கண்ணாடி போட்டிருப்பாங்க, அப்படி கண்ணாடி போட்டிருக்கும் போது அவங்க கண்ணாடியை கழட்டிட்டாங்கன்னா எதுவுமே பார்க்க முடியாது அவங்க. அதுபோல் இந்த முக்குணங்கள், சத்துவ குணம், ரஜோகுணம், தமோ குணம் அப்படிங்கிறது நம்மளுடைய எப்படி வந்து கண்ணை மறைத்து மறைத்து நம்ம வந்து கண்ணை மூடிக்கிட்டோம்னா எதையுமே பார்க்க முடியாதோ, அதுபோல் இந்த சத்துவ குணம், ரஜோகுணம், தமோ குணம் நம்மளோட கண்ணை வந்து நம்மளோட அறிவை வந்து முழுக்க முழுக்க மறைத்து விடுகிறது. அப்படி முழுக்க முழுக்க மறைத்து விட்டுருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம எதையுமே வந்து பார்க்க முடியாது, பகவானை வந்து பார்க்கவே முடியாது. அதனால தான் பகவான் இங்கே சொல்லுகின்றார், யார் யாரெல்லாம் வந்து இந்த முக்குணங்கள் வந்து ஈடுபட்டு இருக்கிறார்களோ, முக்குணங்களுக்கு ஆட்பட்டு இருக்கிறார்களோ அவர்களால் என்னை பார்க்க இயலாது, என்னை வந்து அவர்களால் பார்க்க இயலாது அப்படின்னு பகவான் சொல்லுகின்றார். சாதாரணமாக மனிதர்கள் மூன்று குணங்களால் பிரிக்கப்பட்டிருக்கின்றனர். பிராமணர்கள், சத்திரியர்கள், வைஷ்யர்கள், சூத்திரர்கள் என்று பகவான் சாத்துர்வர்ணம்மையா சிருஷ்டம் குணகர்ம விபாகசக அப்படின்னு பகவான் பிரித்திருக்கின்றார். சாதாரணமாக நம்மளோட பாரத பூமியில் பார்த்தோம் அப்படின்னா பகவான் கிருஷ்ணர் இந்த மாதிரி சாதி மதங்களை உருவாக்கியிருக்கின்றார். பகவத்கீதை என்றாலே பிரிவுகளை ஏற்படுத்துகின்றார் கிருஷ்ணர், அதனால் பகவத்கீதை தூக்கி போடு அப்படின்னு சில பேர் வந்து சொல்வார்கள். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா பகவான் வந்து இந்த உலகத்தில் இருக்கிற சாதி மதங்களையோ என்ன 500 சாதி மதங்கள், 1000 ஒவ்வொரு வீதிக்கும் 500 1000 சாதி மதங்கள் இருக்கின்றன, பகவான் அதெல்லாம் வந்து ஏற்படுத்தவில்லை. சாத்துர்வர்ணே மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகசக அப்படின்னு பகவான் பிரித்தார். எப்படி பிரித்தார் அப்படின்னா குணத்தையும் கர்மத்தையும், நம்மளுக்கு எப்படி குணநலங்கள் இருக்கின்றன, நம்ம என்ன மாதிரியான வேலைகளை செய்து கொண்டு இருக்கிறோம், அதை போல தான் பகவான் பிரிக்கிறார் ஒழிஞ்சு நீ வந்து எந்த குலத்தில் பிறந்த, எங்கே பிறந்த, அதைப்படி நீ இந்த ஜாதி, நீ எங்கே பிறந்திருக்க, அதைப்படி நீ மேல் ஜாதி, நீ இந்த குலத்தில் பிறந்திருக்கியா, நீ கீழ் ஜாதி அப்படின்னு பகவான் ஏற்படுத்தவில்லை. எல்லோருமே பகவான் என்ன பண்ணுகின்றார் அப்படின்னா குணத்தையும் கர்மத்தையும் அடிப்படையில் தான் வந்து பிரிக்கின்றார். நம்ம சாதாரணமாக அந்த கம்யூனிஸ்ட் அப்படின்னு சில பேர் வந்து பிதட்டுவார்கள், அவர்கள் என்ன சொல்வார்கள் அப்படின்னா எல்லோருமே வந்து சமம், ஏன் நீங்கள் ஒருத்தர் மேலையும் ஒருத்தர் கீழையும் பார்க்கிறீர்கள் அப்படின்னு அவர்கள் பிதட்டுவார்கள். அவர்களுடைய சங்கத்தில் போய் பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தர் மேடையில் உட்காந்துக்குவார், மேலே ஒருத்தர் கீழே உட்காந்துருப்பான். அப்போ அவர் சரிசமம் அப்படின்னா ஒன்றா உட்காருன்னு தானே சாமி, ஏன் நீங்கள் ஒருத்தன் கீழேயும் ஒருத்தன் மேலேயும் உட்காந்துருக்கான், ஒருத்தரை வந்து போஸ்டர் ஒட்டுறான், நீ வந்து போஸ்டர் ஒட்டுற சொல்கிற, ஏன் நீ ஒட்டலாம் இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கேயும் சேர்ந்த கம்யூனிஸ்ட்டு எல்லோருமே வந்து சரிசமம் அப்படிங்கிற சொல்கிற இடத்துலையுமே பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தன் மேனேஜராக இருப்பான், ஒருத்தனை வந்து வேலைக்காரனாக வந்து இருப்பான். அதுபோல் பார்த்தீங்க அப்படின்னா பகவான் வந்து எங்கே பிறந்திருக்கிறோம் அப்படின்லாம் வந்து பகவான் பிரிக்கவில்லை, குணத்தையும் கர்மத்தையும் பகவான் சொல்லுகின்றார். யார் பிராமணன் அப்படின்ட்டு, பிராமணருடைய குலத்தில் பிறந்திருந்தால் பிராமணன் என்று அவர்களை சொல்ல முடியாது. ஒருத்தர் நாய் திங்கிற குலத்தில் பிறந்திருந்தாலும் அவனுக்கு வந்து நல்ல குணநலங்கள், சமாதமா தப சௌச்சம் சாந்திரார் ஜபம் ஏவச்சம் ஞான விஜானமாஸ்திகம் பிரம்ம கர்ம சுபாவச்சம், அவனுக்கு அருமையான குணநலங்கள், அமைதியாக இருக்கின்றான், ஆஸ்திகமாக இருக்கின்றான், பகவானை பற்றி தெரிந்திருக்கின்றான், அடுத்த மனிதர்களை வந்து தப்பு செய்தாலும் அவர்களை மன்னிக்க வேண்டிய குணங்களுடன் இருக்கின்றான். அதுபோல் பகவான் 8 விதமான குணநலங்களை சொல்கின்றான். எப்படி இந்த குணநலங்களுடன் யார் யாரெல்லாம் இருக்கின்றார்கள் அவர்களை பிராமணர்கள் என்று அழைக்கப்படுகிறது. வந்து இது வந்து எந்த குலத்தில் பிறந்திருக்கிறார்கள், எந்த குடும்பத்தில் பிராமணர் குலத்தில் பிறந்திருந்தா பிராமணர்கள் என்று பொருள் வந்து பகவான் பகவத்கீதையில் வந்து சொல்லவில்லை. அதுபோல் பகவான் எந்தவித சாதிகளையும் எந்தவித மதங்களையும் பிரிவுகளை ஏற்படுத்துவதில்லை. சில பிரபுபாதர் சொல்கின்றார், நம்ம எங்கே போய் பார்த்தீங்க அப்படின்னாலும் இந்த 4 விதமாக பிரிக்கலாம். எவனுக்கு ஒருவனுக்கு வந்து புத்தி கூர்மையாக இருக்கும், இப்போ ஒருத்தர் நாய் திங்கிற குலத்தில் பிறந்திருந்தாலும் அவனுக்கு புத்தி கூர்மையாக இருந்துச்சு, பிராமணர்களுடைய குணநலங்களாக இருந்துச்சு அப்படின்னா அவனே வந்து பிராமணர்கள் என்று அழைக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் எவன் ஒருவன் வந்து சத்திரனுடைய வேலை என்ன அப்படின்னா நாட்டை பாதுகாப்பது, எவன் ஒருவன் நாட்டை பாதுகாக்கின்ற குணநலங்கள் இருக்கிறதோ அவனுக்கு சத்திரன் என்று பெயர். அதுக்கப்புறம் கோரக்ஷ வாணிஜ்யம், எவன் ஒருவன் வந்து வியாபாரம் செய்வதில் நல்ல வல்லமை படுத்திருக்கிறானோ அவனை வைஷ்யர்கள் என்றும், எவன் ஒருத்தனுக்கு வந்து எந்த தொழிலுக்குமே லாய்க்கு இல்லையோ அவனை வந்து சூத்திரர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா பிராமணர்கள் இந்த முக்குணங்கள் வந்து குறைவாக மறைக்கப்பட்டிருக்கும். ஏன் அப்படின்னா அந்த பிராமணர்கள் வந்து சத்துவ குணத்தில் இருப்பதால் தமோ குணம் ரஜோ குணம் கம்மியாக இருக்கும். அப்போ இந்த முக்குணங்கள் என்ன பண்ணியிருக்கோம், அவர்களுடைய கண்ணை குறைவாக மறைத்திருக்கும். அப்படி குறைவாக மறைத்திருக்கும் பொழுது அவர்கள் வந்து அதிகப்படியான பகவானை பற்றி புரிந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லப்படுகின்றத. அதுக்கப்புறம் சத்திரியர்கள் அவர்களுடைய கண்ணை இந்த முக்குணங்கள் அதிகமாக மறைக்கப்பட்டிருக்கும். அதிகமாக பிராமணர்களை விட அதிகமாக மறைக்கப்பட்டிருப்பதால் பிராமணர்களை விட குறைவாகவே பகவானை பற்றி புரிந்து கொள்வார்கள். அதுக்கப்புறம் வந்து வைஷ்யர்கள், வைஷ்யர்கள் வந்து ரஜோகுணம் தமோகுணம் இரண்டும் கலந்திருக்கும். அவர்கள் சத்திரியர்களை காட்டிலும் அதிகமடியான முக்குணங்கள் மறைத்திருப்பதால் பகவானை வந்து சத்திரியர்களை விட குறைவாகவே புரிந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் சூத்திரர்கள் அவர்கள் அறியாமையில் இருப்பார்கள். இது போல வந்து எந்த அளவுக்கு இந்த முக்குணங்கள் நம்மளுடைய கண்ணையும் அறிவையும் மறைத்திருக்கிறதோ அந்த அளவுக்கு நம்ம பகவானை புரிந்து கொள்வது கடினம் அப்படின்னு வந்து பகவான் இந்த பதத்தில் வந்து சொல்கின்றார். இந்த முக்குணங்கள்னால நம்ம என்ன பண்ணுறோம் அகம் பிரம்மாஸ்மி நான் ஆத்மா அப்படிங்கிறது பதில் நான் இந்த உடல் அப்படின்னு நினைத்து கொள்கின்றோம். அப்படி என்றைக்கு நம்ம உடல்னு நினைத்து கொண்டோமோ அப்போ என்ன பண்ணுறான், ஒருத்தன் ஹிந்துன்றான், ஒருத்தன் முஸ்லீம்ன்றான், ஒருத்தன் கிறிஸ்டின்றான், ஒருத்தன் இந்தியன்றான், ஒருத்தன் பாகிஸ்தான்றான், ஒருத்தன் அமெரிக்கான்றான், எல்லாம் இந்த உடலை சம்மந்தப்படுத்தி இருக்கின்றன. அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னா வேலை முடிஞ்சது, எல்லாமே வந்து கடவுளுடைய தொண்டன் முடிஞ்சது, ஒரே ஒரு டைட்டில் தான், ஒரே ஒரு. ஆனால் இன்றைக்கி ஒருத்தன் என்ன சொல்கிறான், உடலை அடிப்படையில் வந்து பல விதமான பிரிவுகளை சொல்கின்றன. இதெல்லாமே என்னது காரணம் அப்படின்னா முக்குணங்கள் பின்னி பிணைந்து இருக்கிறது, ஒருவனுடைய அறியாமையை மறைத்திருக்கிறது என்ற பொருள். நம்ம மனிதர்கள் மட்டும் இல்லை, அந்த தேவி தேவர்களும் இந்த முக்குணங்களுக்கு உட்பட்டவர்கள். பகவானை பிரம்மதேவரும் பார்த்தீங்க அப்படின்னா பகவானை வந்து புரிந்து கொள்வது, அவரும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிரம்ம விபோகன் மீலா லீலா அப்படின்னு வந்து இருக்கின்றது. அப்போ என்ன பண்ணுறார், பகவானை பற்றி அறியாமையினால அவர் என்ன பண்ணுறார், இந்த முக்குணங்கள் மறைக்கப்பட்டு விட்டதுனால அவர் பகவானே அவர் என்ன பண்ணுவார், டெஸ்ட் பண்ணுவார், இவர் பகவானனா அப்படின்னு வந்து கிருஷ்ணர் வந்து விருந்தாவனத்தில் வந்து டெஸ்ட் பண்ணுவார். அதுபோல் வந்து தேவி தேவர்களையும் வந்து இந்த முக்குணங்கள் விட்டு வைப்பதில்லை. அப்படி இருக்கும் பொழுது எப்போ நம்ம பகவானை புரிந்து கொள்ள முடியும், எப்போ வந்து பகவானை தரிசனம் செய்ய இயலும் அப்படின்னா, எப்போ வந்து நம்ம வந்து இந்த முக்குணங்களுக்கு மேலே சுத்த சத்துவம் என்ற நிலைக்கு வந்து வருகிறோமோ அப்பதான் பகவானை பற்றி புரிந்து கொள்ளவும் பகவானை பற்றி தரிசனம் செய்யவும் இயலும். எப்போ வந்து இந்த அறியாமை அப்படிங்கிறத நம்ம வந்து நீக்கிறோமோ அப்போதான் பகவானை புரிந்து கொள்ள முடியும். கிருஷ்ண பக்தி, கிருஷ்ண பிரபபாதர் சொல்லுகின்றார், கிருஷ்ண பக்தி தொடங்குவதற்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நம்ம மறந்து இருக்கின்ற இந்த அறிவை வந்து திரும்பவும் கொண்டுட்டு வருவதற்காண்டி தான் வந்து கிருஷ்ண பக்தி இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது. ஏன் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த அறியாமை கடலில் வந்து இருக்கோம். அப்போ வந்து ஆத்ம ஞானத்தை கொடுக்கும் பொழுது இந்த ஆத்மா என்ன பண்ணுகின்றான் அப்படின்னா, பகவானிடம் இருக்கின்ற சம்பந்தத்தை வந்து மறந்து இருக்கின்றான். அப்போ அந்த ஆத்ம ஞானத்தை கொடுத்து அவனுடைய அறியாமையை நகட்டும் பொழுது அப்போ அவன் பகவானை புரிந்து கொள்கின்றான். இதுவே வந்து கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் நோக்கம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு, ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தருக்கு வந்து பிரைம் மினிஸ்டரை வந்து பார்த்ததும் கிடையாது, ஒருத்தர் வந்து பிரைம் மினிஸ்டரை பற்றி அவரோட ஃபோட்டோ கூட பார்த்தது கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து இந்த மாதிரி இருக்கிற மனிதர்கள்ட்ட வந்து பிரைம் மினிஸ்டரை நேராக பக்கத்தில் நின்று தோல் மேலே கையை போட்டால் நம்ம என்ன நினைப்போம், இவர் வந்து பிரைம் மினிஸ்டர்னு தெரியலன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஃபோட்டோலையும் பார்த்ததில்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன நினைப்போம், அவர் தோல் மேலே கை போட்டு பக்கத்தில் வந்து நம்ம பக்கத்தில் நின்னார் அப்படின்னா, இவர் யாரோ சாதாரண மனுஷன் போல் இருக்கு அப்படின்னு நம்ம நினைப்போமா, இல்லை இவர் தான் வந்து பிரைம் மினிஸ்டர்னு நம்ம நினைப்போமா? ஏன் அப்படின்னா, நம்ம பிரைம் மினிஸ்டரை பார்த்ததும் கிடையாது, பிரைம் மினிஸ்டரை பற்றி கேட்டதும் வந்து கிடையாது. அதுபோல் வந்து பகவான் பார்த்தீங்க அப்படின்னா, பகவானை ஏன் வந்து புரிந்து கொள்ள முடியவில்லை அப்படின்னா, இந்த முக்குணங்கள் காரணம். இந்த அறியாமை அப்படிங்கிறத வந்து நம்மளை வந்து கண்ணை மறைத்து விடுகிறது. நம்ம முன்னாடி சொன்ன உதாரணத்தை போல் நான் வந்து கண்ணை மூடிக்கிட்டோம் அப்படின்னா பகவானை பார்க்க முடியாது. அதே வந்து கண்ணை யாருன்னா, நம்ம கண்ணை மூடினாங்களாலும் வந்து பகவானை பார்க்க முடியாது. அதுபோல் இந்த முக்குணங்கள் என்ன பண்ணுகின்றது, மறைக்கப்படுகிறது. மறைக்கப்படுவதனால பகவான் அந்த பதத்தில் சொல்கின்றார், அவர் வந்து முக்குணங்களுக்கு மேலே இருக்கின்றார். முக்குணங்களுக்கு மேலே இருக்கிறதுனால நம்மளோட கண்ணை இந்த முக்குணங்களால் மறைத்து வைத்து இருக்கின்றோம். அதனால் நம்ம கிருஷ்ண பக்தி பயிற்சி செஞ்சு பகவானுடைய நாமத்தை ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, பகவானுடைய நாமத்தை நம்ம சொல்லி வந்தோம் அப்படின்னா, பகவத்கீதை போன்ற சாஸ்திரங்களை படிப்பதும் கேட்பதுமாக இருந்தோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் இந்த முக்குணங்கள் வந்து முக்குணங்களுக்கு மேலே சுத்த சுத்தம் என்ற நிலைக்கு வரும்பொழுது பகவானை எளிமையாக புரிந்து கொள்ளலாம், பகவானையும் அருமையாக வந்து தரிசனம் செய்யலாம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா. நன்றி, வணக்கம். உங்கள் சேவகன் ரசிகா கோவிந்ததாஸ், ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாத கி ஜெய். ஹரி ஓம் தத்சத்.